தேவனுடைய பொறுமையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேவன் பொறுமை உள்ளவர். நம்மளுடைய பொறுமையின் லிமிட் எல்லாம் ரொம்ப கொஞ்சம். நமக்கு விரோதமா யாராவது செஞ்சாங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம தாங்கறதுல உடனே பதில் கொடுக்கற மாதிரி ஆகும். ஆனா கடவுளுடைய இவ்வளவு பெரிய பொறுமை உள்ளவர்ன்றதை நம்ம பார்க்க போறோம். வேதத்துல வந்து அநேக இடத்துல தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா, நீடிய சாந்தம் உள்ளவர். நீடிய சாந்தம், இங்கிலீஷ்ல லாங் சஃபரிங் இல்ல ஸ்லோ டு ஹேங்கர் அப்படின்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. லாங் சஃபரிங் போது நீ பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே தோணுச்சு, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அதிகாரமும் அவர் எவ்வளவு பொறுமை உள்ள கடவுள்ன்றதை தான் நமக்கு காமிக்குது. அன்பு, கடவுள் அன்பு உள்ளவர் நம்ம பார்க்கிறோம். அன்புக்கு இருக்கிற முதல் குணம் என்ன? ஒண்ணு குறைஞ்சர்ல என்ன போட்டிருக்கு? அன்பு நீடிய சாந்தம், லவ் இஸ் பேஷன். அப்படிதானே ஸ்டார்ட் ஆகுது ஒண்ணு குறைஞ்சர்ல. முதல்ல அன்பு யாருக்காவது இருக்குன்னா, யார் மேலேயாவது நம்ம அன்பு செய்யறோம்னா, சும்மா அன்பு செய்யறோம் அன்பு செய்யறேன்னு சொல்லல, அவங்க கிட்ட ரொம்ப பொறுமையா இருப்போம் நம்ம. அதான் அன்பு, அன்புக்கு இருக்கிற முதல் குணம் அதான். கடவுள் ரொம்ப அன்பு உள்ளவர்னும் போது அதோடு சேர்ந்து வர்றது ரொம்ப பொறுமை உள்ளவர். அவருக்கு இறக்கம்ன்றதை நம்ம பார்த்தோம். ஒரு பாவி ரொம்ப கஷ்டப்படுறான், இல்ல ஒரு மனுஷன் வியாதியில ரொம்ப கஷ்டப்படுறான், ஒரு பாவி தன் பாவ குற்றவனோர்ல ஐயாயிரம் மேல இறங்கும்னு வேதனைப்படும் போது அவர் காட்டுற குணத்துக்கு பேரு இறக்கம். ஆனா ஒரு பாவி அந்த மாதிரி கேட்காம தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே போறான், தன்னை மதிக்காம போறான்னா, அவனுக்கு அவர் காட்டுறது அவருடைய பொறுமை. புரியுதுங்களா? அவருடைய பொறுமையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரோமர் 15:5 என்ன போட்டிருக்குன்னா, இஸ் அ காட் ஆஃப் பேஷன்ஸ், பொறுமையின் தேவன். அவருக்கு பேரு பொறுமையின் தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நம்மளுடைய பொறுமை எல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்கறது இல்ல. கடவுள் எவ்வளவு பொறுமை உள்ளவர் நம்ம பார்க்க போறோம். வேதத்துல எல்லாம் முழுசா பாத்தீங்கன்னா, ஆதி ஆமத்துல இருந்தே பாத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, மனுஷன் பாவம் செஞ்சான், ஆதாம் ஏவாள்கிட்ட பொறுமையா தான் இருந்தார். நீங்க உடனே சாவணும்னாரு, ஆனா சாவடிக்கல, பொறுமையா விட்டார். அதுக்கப்புறம் நோவா காலத்து வரைக்கும் பொறுமையா விட்டார். எவ்வளவு 900 இயர்ஸ் 1000 இயர்ஸ் எல்லாம் வாழ்ந்து அவன் கடவுளுக்கு விரோதமா இருந்தாலும் பொறுமையா இருந்தார். நோவா காலத்திலயும் அவர் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எத்தனை வருஷம் பொறுமையா இருந்தார் தெரியுமா? நோவாக்கு சொல்லி இருந்தாரு, நீ இப்போ எல்லாருக்கும் சொல்லு, அந்த ஆர்க்க வேற கட்டு சொன்ன 120 வருஷம் பொறுமையா இருந்தார். அவங்க எல்லாம் திருந்துவாங்களா? 120 வருஷம் பொறுமையா இருந்தார். சரி, அவங்க எல்லாம் திருந்தல, அவருடைய பொறுமையின் எல்லையை தாண்டினால அவங்களை எல்லாரையும் அழிச்சு போட்டார். அழிச்சு போட்ட பிறகு அதுக்கப்புறம் உலகம் எங்கும் தான் சிருஷ்டித்த மக்கள் வந்து போய் சிருஷ்டிகர தொழுறதை விட்டுட்டு சிருஷ்டிப்ப தொழ ஆரம்பிச்சாங்க. கல்லையும் மண்ணையும் கும்பிட ஆரம்பிச்சும் போது அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவர் பொறுமையா தான் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணாரு? அவங்கள ஒரு தனி ஜாதியா மாத்தி அவங்கள கானான் தேசத்துக்கு கூட்டு வந்து 40 வருஷம் அவங்க கிட்ட பொறுமையா இருந்து அவங்கள வந்து ஒரு தேசத்துல செட்டில் பண்ணி பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட எவ்வளவு பொறுமையா இருந்தாரு தெரியுங்களா? எல்லாம் இல்லாத பொறுமை உள்ள கடவுள் மாத்திரம்தான் அவங்க கிட்ட பொறுமையா இருந்திருக்க முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த ஜாதி மோசமா போச்சுன்னா, ஒரு கழுதைக்கு தன்னுடைய எஜமானம் தெரியும், ஒரு மாடுக்கு தன்னுடைய ஓனர் யாருன்னு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்ற அளவுக்கு பொறுமையா இருந்தாரு. கடைசியில அவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய சொந்த குமாரனை அமைச்சு பார்த்தார், அவரையே போட்டு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. யார் செஞ்சது? புறமதஸ்தர் செய்யல, இஸ்ரவேல் ஜனங்க தான் செஞ்சாங்க. அதை பார்க்கும்போது கடவுளுடைய பொறுமையை தான் அதெல்லாம் காமிக்குது. அதுக்கப்புறம் அழிச்ச உடனே இயேசு சிலுவையில் அரைஞ்ச உடனே உடனே அவங்க எல்லாம் அழிச்சு போட்டாரா? அழிச்சு போடல தெரியுங்களா? அழிச்சு போட்டிருக்கணும், ஆனா அழிச்சு போடாம அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வச்சு அவங்களுக்கு மூலமாவே அப்போஸ்தலரை எழுப்பி அவங்களுக்கெல்லாம் செய்யும் போது அந்த சுவிசேஷத்துக்கு எதிராக அப்போஸ்தல நடவடிக்கைகள் எல்லாம் எதிர்ப்பு காமிச்சது யாரு? யூதருங்க தான், இஸ்ரவேல் ஜனங்க தான். அதுக்கப்புறம் இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச பிறகு 40 வருஷம் அவங்க கிட்ட பொறுமையா இருந்தார். அப்பதான் 70 AD பைபிள்ல இல்ல, ஹிஸ்டரியில அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமிய சின்னாபின, ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இருக்காதுன்னு அவர் தீர்க்க தரிசனமா சொன்னது நிறைவேறுச்சு இஸ்ரவேல்ல. அதான் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது பைபிள் சரித்திரத்துல பார்க்கும்போது முழுசா என்ன பாக்குறோம்? ஒரு பொறுமையின் தேவன், இஸ் அ காட் ஆஃப் பேஷன்ஸ். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்முடைய பொறுமையின் லிமிட்டை பாக்குறோம். கடவுளுடைய பொறுமையின் லிமிட்டை பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கிட்ட 50 வருஷம், 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், சில பேர்கிட்ட 100 வருஷம் வரைக்கும் கடவுள் என்னவா இருக்காரு? பொறுமையா இருக்காரு. 100 வருஷம் வரைக்கும் பொறுமையா இருக்கிறாரு. ஒரு சிங்கிள் மனுஷன், உலக சரித்திரத்தையே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உலகம் உண்டா எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? 6000 வருஷம் ஆச்சு உலகம் உண்டாயி. பைபிள் படி பாத்தீங்கன்னா உலகம் உண்டாயி 6000 வருஷம் ஆச்சு. அந்த 6000 வருஷத்துல எத்தனை கோடி ஜனங்க பிறந்திருப்பாங்க, எண்ணில் அடங்காத எத்தனை கோடி ஆத்மாங்க பிறந்திருப்பாங்க. அவங்க செஞ்ச ஒவ்வொரு மனுஷன் செஞ்ச பாவத்தையே எண்ண முடியாது. அது அத்தனை கோடி ஜனங்க செஞ்ச பாவத்தின் எண்ணிக்கை எவ்வளவு பெருசா இருக்கும்! எவ்வளவு பாவங்க செஞ்சிருப்பாங்க, ஆனா சின்ன பாவங்களா செஞ்சிருப்பாங்க. எவ்வளோ பயங்கர தீவிரமான பயங்கர கொடுமையான பாவங்களை அவங்களாம் செஞ்சிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம கடவுளுடைய கடவுளை கோபம் படுத்துறதுக்கு அவருடைய இந்த 1000 வருஷமா மனுஷ குலத்தின் சரித்திரம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? கடவுளுடைய கோபத்தை சோதிக்கிறது தான் எங்களுடைய வேலை, அவருடைய பொறுமையை சோதிக்கிறது தான் எங்களுடைய வேலை. எவ்வளவு பொறுமையா இருக்கிறார், எவ்வளவு பொறுமையா! இன்னமும் உலகம் அழியல பாத்தீங்களா? 6000 வருஷம் ஆச்சு, எத்தனை கோடி ஜனங்க பிறந்திருக்காங்க, எத்தனை விதமான பாவங்க, சின்ன பாவங்கள்ல பெரிய பெரிய பயங்கரமான பாவங்க செஞ்சு முடிச்சாலும் அவங்கெல்லாம் யாரு, யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க நம்ம எல்லாம் ஏஞ்சல்ஸா வந்துட்டோம், நம்ம ஜாதி தான் அவங்கெல்லாம், நம்முடைய தாத்தா முத்தாத்தா தான் அவங்கெல்லாம். அவங்க அத்தனை பாவங்க செஞ்சிருந்த போதும் அவங்க கிட்ட எல்லாம் கடவுள் எப்படி இருக்காரு பொறுமையா? இன்னமும் உலகத்தை விட்டு வச்சிருக்காரு இல்லைங்களா? அதுதான் என்ன காமிக்குதுன்னா, கடவுள் எவ்வளவு பொறுமை உள்ளவருன்னு காமிக்குது. இந்த நாள்லயே எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்துல என்னங்க பாக்குறோம், நீங்க என்ன பாக்குறீங்க இந்த உலகத்துல? எங்க பாரு கோடிக்கணக்கான கூக்குரல், கடவுளுக்கு விரோதமா பாவ கூக்குரல் தான் நம்ம பாக்குறோம். எங்க எடுத்து பார்த்தாலும் அவருக்கு விரோதமா தான் கூக்குரல். எந்த பக்கம் பாருங்க, பாவத்தை தான் பாக்குறோம். ஒன்னும் இல்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மனுஷனையாவது வைக்கணும், இல்ல ஒரு யானையாவது வைக்கணும். மனுஷனையும் யானையும் ரெண்டையும் சேர்த்து விட்டு ஒரு கடவுள் அதை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி போய் ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதெல்லாம் பாக்குறாருன்னா, கடவுள் அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியுது, கடவுள் எவ்வளவு பொறுமையா இருந்தா இதெல்லாம் அலோவ் பண்ணுவார்? என்ன அவமானம்! அவருக்கு வர வேண்டிய மகிமைய நித்திய தேவனே, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற கடவுளே, எங்களை பாதுகாக்கிற கடவுளே, எங்களை கைவிடாத கடவுளேன்னு போய் அந்த அது என்ன சொல்றது, யானைன்னு சொல்றதா இல்ல மனுஷன்னு சொல்றதா? அதுக்கு என்ன பேரு, கோணம் தான் சொல்லணும். ரெண்டும் இல்லாம, யானமும் இல்ல இதுவும் இல்லாம அதை போய் வச்சுக்கிட்டு கடவுள் கடவுள்னு கும்பிடுறாங்களே, அதை பார்க்கும்போது கடவுள் எவ்வளவு பொறுமையா இருந்தா அதெல்லாம் அலோவ் பண்ணுவாரு? யோசிச்சு பாருங்களேன், ட்ரம்ஸ் அடிச்சு இதை பண்ணு இதை பண்ணும்போது அதெல்லாம் என்ன காமிக்குது தெரியுங்களா? நம்ம கண் முன்னாடியே இருக்குங்க கடவுள் எவ்வளவு பொறுமையானவர்னு பாக்குறதுக்கு. ஒன்னும் நம்ம புதுசு இல்ல, கண் முன்னாடியே பாக்கலாம் எவ்வளவு பொறுமையா இருந்தா கடவுள் அதெல்லாம் அலோவ் பண்ணுவாருன்றதான் நம்ம பாக்குறோம். இது எங்கேயுமே எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரே காரணம், கடவுள் இந்த உலகத்தை விட்டு வச்சிருக்கிறதுக்கு இவ்வளவு அட்டூழியங்க, இவ்வளவு பாவங்க, இவ்வளவு தப்புங்க நடக்குது அப்படின்னா ஏன் விட்டு வச்சிருக்காது? காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பொறுமை. அவருக்கு அந்த பொறுமை காண்டி இல்லாம போயிருச்சுன்னா, நீடிய பொறுமை காண்டி இல்லாம போயிருச்சுன்னா உலகம் உலகமா இருக்காது. இது காரணம் எல்லாம் அதுதான், இந்த பொறுமை. இதுல கோடி கோடி ஜனங்க, எத்தனை கோடி ஜனங்க இந்த உலகத்துல 80 வருஷம் 100 வருஷம் அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க. அத்தனை வாழ்ந்துட்டு போகும்போது எப்படி வாழ்ந்துட்டு போறாங்க? கடவுளை நம்புறது இல்ல, கடவுளை நிராகரிக்கிறது, அவருக்கு விரோதமா பேசுறது. எந்த மனுஷனாவது இருக்கானா கடவுளை பேசாதவன்? ஏன் விசுவாசியே எடுத்துக்காங்களே, கடவுளுக்கு விரோதமா பேசாமையா இருக்கான்? போன வாரம் பார்த்தோம் இல்லையா, யாக்கோபு சும்மாவா இருந்தாரு, கடவுளுக்கு விரோதமா பேசினாரு. எத்தனை விசுவாசிகள் எடுத்துங்க, எத்தனை பேர் அவருக்கு விரோதமா அப்படி 80, 100 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து போகும்போது கடவுளுடைய பொறுமைய சோதிச்சுட்டு தான் போறாங்கன்றத நம்ம பாக்குறோம். அவருடைய நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறது, அவருக்கு விரோதமா செய்யறது, அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் கடவுளுடைய பொறுமைய சோதிக்கிற மாதிரி தான். ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்றானா, கடவுள் இருக்கிற கடவுள் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு உன்னதமானவர், அவர் போய் ஒரு மனுஷங்கிட்ட நம்ம எல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பாக்குறோம் பொறுமையின் லிமிட். கடவுள் வந்து ஒரு மனுஷங்கிட்ட ஒரு அவர் 1 நிமிஷம் பொறுமையா இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் எவ்வளவு பெருசு, எத்தனை நாள்! ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்றானா எத்தனை நாள் உயிரோட இருப்பான்? 36,500 நாட்கள் அவன் உயிரோடு இருக்க போறான். அத்தனை நாட்களும் அவனோடு பொறுமையா கடவுள் இருக்காருன்னா அது பெரிய அதிசயம். அவங்கிட்ட போய் நாட்டு டெய்லி 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 ஒரு கெஞ்சுற மாதிரி நீ மனம் திரும்புவியா, நீ திருந்தி வருவியா, நீ திருந்தி வருவியான்னு அவங்ககிட்ட ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒவ்வொரு மனுஷன்லயும் நம்ம என்ன பாக்குறோம், அது பொறுமையா தான் பாக்குறோம். உங்களுக்கு எப்படியோ நான் இந்த உலகத்தை இப்ப இது படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எந்த பக்கம் பார்த்தாலும் கடவுளுடைய பொறுமையை பார்க்க முடியுங்க. எந்த பக்கம் இந்த உலகத்தை திரும்பி பார்த்தாலும் என்னதான் பாக்குறோம், அவர் எவ்வளவு பொறுமையா உள்ளவர் இருந்தா இதெல்லாம் அலோ பண்ணுவாரு, எவ்வளவு பொறுமையா உள்ளவர் இருந்தா அவருடைய உலகத்துல இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் ஒரு சில அளவுகோல், இந்த பொறுமையை எப்படி அளக்குறது, கடவுள் அவ்வளவு பொறுமை உள்ளவர்னு பாக்குறோம், பொறுமைனா உங்களுக்கு தெரியுதா, வாட் இஸ் பொறுமை, பேஷன்ஸ் இங்கிலீஷ் வச்சோம்னா பேஷன்ஸ், அவர் எவ்வளவு பொறுமை உள்ளவர்ன்றதை எப்படி அளக்கலாம்னா கடவுள் எவ்வளவு பெரியவர்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அவர் எவ்வளவு பெரியவர் நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம், அவர் எவ்வளவு பெரியவர் என்ன, தன்னியல்புள்ளவர் அப்படின்னா மனுஷனால அவருக்கு எந்த லாபமும் இல்லை, மனுஷனை உண்டாக்குனதுனால அவர் எந்த விதத்திலையும் குறைஞ்சிடல, எந்த விதத்திலையும் பெருசாயிரல, அவர் எல்லாத்துக்கும் மேலமா வாசம் பண்ணுகிறார். மனுஷன் பெருசா துதிக்கிறதுனாலையும் அவருக்கு ஒன்னும் சேர போறது இல்லை, மனுஷன் துதிக்காம போறதுனாலையும் அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அப்படி தன்னியல்பு எல்லா புத்திக்கும் மேலான உயர்வுல இருக்கிறவர் இல்லைங்களா, எல்லாம் அவருடைய உயர்வும் அவருடைய நித்தியத்தன்மமும் அவருடைய பெரிய காரியமும் எவ்வளவு பெரிய கடவுள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். யாராவது என்னை விட கீழே இருக்கிறவங்க, என்னை விட கீழே இருக்கிறவங்க என்ன கேவலப்படுத்தினா அது என்னால தாங்க முடியாது இல்லைங்களா. மனுஷரா ஒருவேளை நம்மளுக்கு பெரியவங்க, நம்மள பெரிய இருக்கிறவங்க நம்மள இன்சல்ட் பண்ணா ஒருவேளை தாங்கலாம், ஆனா என்னை விட கீழே இருக்கிறவங்க என்னை இன்சல்ட் பண்ணா நான் தாங்க பொறுத்துக்கிட்டு இருப்பேனா, அது யோசிச்சு பாருங்க. கடவுள் எவ்வளவு பெரியவர், அவரை போய் சாதாரணப்பட்ட மனுஷன், அவன் விடுற ஒவ்வொரு மூச்சுக்கும் கடவுளுக்கு தான் கடன்பட்டிருக்கான், கடவுள் இல்லாம அவனால மூச்சு கூட விட முடியாது. அப்படி என் மேல அவ்வளவு சார்ந்து இருக்கிற போற மனுஷன் போய் என்ன அவ்வளவு கேவலப்படுத்துறான், விக்ரங்களை வச்சு என்ன கேவலப்படுத்துறான், அவங்கிட்ட நான் பொறுமையா இருக்கிறேன்னா அது எவ்வளவு பெருசு, நீங்க யோசிச்சு பார்க்கணும். கடவுளுடைய பார்வையில நீங்க யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய பொறுமை. சாதாரணப்பட்ட மனுஷன் அவர் நினைச்சாருன்னா தூக்கி நசுக்கி பஸ்மமாக்கிடலாம், இந்த உலகத்தை அழிச்சு போடணும்னா ஒருத்தர் சொன்னாரு கடவுளுக்கு ஒன்றும் பெரிய எஃபர்ட் தேவைங்க, இந்த உலகத்தை அழிச்சு போடணும்னா ஒரு மூச்சு விட்டாவே இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், இல்லைன்னா அவர் ஒன்றும் பெரிய முயற்சி செஞ்சு அழிக்க வேண்டியதில்லை. இப்ப எப்படி எல்லாரையும் காத்துக்கிட்டு இருக்காரு, அந்த காக்குற கையை எடுத்துட்டாவே போதும் இந்த உலகம் பஸ்மமாய் போய்விடும். அப்படி இருந்த போதும் இந்த உலகத்தை அவர் தாங்கிட்டு வராருன்னா அவருக்கு எவ்வளவு பொறுமை. ஒரு உதாரணம் சொல்றேன் யோசிச்சு பாருங்க, ஒரு இப்படித்தான் உலகத்தை காத்துக்கிட்டு வர்றாரு ஒவ்வொரு பாவி மனுஷனும் ஒரு தேல் மாதிரி, ஒரு தேலை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காரு கடவுள், கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, கீழே என்ன இருக்கு தெரியுங்களா, அக்கினி கடல் நரகம் இருக்கு, அவன் செத்தா எங்கதான் போவான், நரகத்துக்கு தான் போவான் சதா காலம், ஐயோ 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 வேதனை கொடுக்கற ஒரு முடிவே இல்லாத அங்க அழுகையும் பருக்கடிப்பும் இருக்கிற நரகத்துக்கு தான் போ, கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காரு தேல் மாதிரி கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவன் ஒரு விட்டார்னா எங்க அங்கதான் போயிருவான், அவரு எப்படியோ கையில பிடிச்சிட்டு காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காரு, அந்த தேல் என்ன பண்ணுதான் தெரியுமா, அவர் கைய கடிக்குதான், கடிக்குதான் அந்த வலிய சகிச்சுக்கிட்டு அவனை பிடிச்சுக்கிட்டு இருக்கா, அதான் கடவுளுடைய பொறுமை. எவ்வளவு பொறுமை இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், அப்படியே ஒரு தேலை நீங்க பிடிப்பீங்களா, அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனையும் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, விட்டார்னா போதும், அது பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீ என்ன கடிக்கிற என்ன வேதனைப்படுத்துற, நீ திருந்தணும் பாவத்தினால என்ன கடிக்கிற பாவத்தினால என்ன வேதனைப்படுத்து, நீ திருந்தணும்னு உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் டெய்லி, நீ திருந்தணும்னு உனக்கு ஒரு புள்ள வர பிறக்குது, நீ திருந்தணும்னு உனக்கு வேலையில உன்னை ஆசீர்வதிக்கிற, நீ திருந்தணும்னு உனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே வராரு. ஆனா அது தேல் என்ன பண்ணுது, திருப்பி திருப்பி அவர் கொத்திக்கிட்டே இருக்கு, இன்னும் கொடுக்கறியா இன்னும் ஜாஸ்தி கொத்துவேன், இன்னும் கொடுக்கறியா இன்னும் ஜாஸ்தி கொத்துவேன், ஆனாலும் பொறுமையா பிடிச்சுக்கிட்டு இருக்கார், விட்டார்னா போச்சு, அதுதான் கடவுளுடைய பொறுமை. அப்படிதான் தட் இஸ் த பேஷன்ஸ் ஆஃப் காட், த கிரேட் பேஷன்ஸ் ஆஃப் காட், அப்படிதான் நம்மள பிடிச்சுக்கிட்டு வர்றார். அவர் அவ்வளோ பெரியவரா இருந்த போதும் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாம கொஞ்சம் பாவத்துல விழுந்த நரகத்துக்கு பாத்திரரான மக்கள் தன்னை அவமானப்படும்படிக்கு தன்னை துக்கப்படுத்தும்படிக்கு அவர் விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவருடைய பொறுமையை தான் வெளிப்படுத்துது. அவருடைய இன்னொரு குணாதிசயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இன்னொரு இத நம்ம ஒரு சில பேர்கிட்ட பழகிறதுக்கு நம்ம சில பேர் சண்டை போட்டுருவோம், விரோதமா போயிடுவோம், அதுக்கப்புறம் பழகிடுவோம், திருப்பி ஃப்ரெண்ட் ஆயிரும் இல்லைங்களா. ஆனா அவங்க என்னன்னா நமக்கு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுனா அப்புறம் சரியாயிடுறாங்க. ஏன் சரியாயிரும், திருப்பி எப்படி பழக முடியுதுன்னா அவங்க என்னன்னா செஞ்சாங்கன்றத நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துறோம் இல்லைங்களா. மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு அதை மறந்துடும், அதனாலதான் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஆனா அவங்க நமக்கு என்னென்ன மாதிரி அசிங்கமா நம்மள பேசினாங்க, என்ன மாதிரி கொடுமையா நம்ம கிட்ட நடந்துகிட்டாங்க, எவ்வளவு நம்மள கொடுமைப்படுத்தினாங்கன்றது எப்போ பாரு நம்ம மனசுக்கு முன்னாடியே நின்றுகிட்டு இருந்தா அவங்க கிட்ட சேருவோமா? என்ன நல்லா நீ பண்ணிருக்கிற, அது மறக்கவே முடிய மாட்டேது, எல்லாமே மனசுல வருது, நினைச்சா அதுதான் மனசுல வருது. அப்படி இருந்தா சேருவோமா அவங்க கிட்ட? சேர மாட்டோம் இல்லைங்களா. கடவுளுக்கு எப்படி தெரியுமா, அவரு அவருக்கு ஒரு இருக்கிற ஒரு குணாதிசயம் வந்து ஓம்னிஷியன் காட், சகலத்தையும் அறிந்தவர், அவர்னால எதுவுமே போகாது. ஒவ்வொரு மனுஷன் செஞ்ச பாவம், எத்தனை பாவம் செஞ்சிருக்கான், எந்த அளவுக்கு அசிங்கமா பேசினா, எந்த அளவுக்கு தப்பா நடந்துகிட்டான், எல்லா காரியமும் அவருக்கு முன்னாடி எப்பவும் எந்த காலத்திலயும் தெரியுங்க அவருக்கு. ஏன்னா கடந்த காலம் இல்ல, வரப்போற காலம் இல்ல, அவருக்கு அவன் வரப்போற காலத்துல எவ்வளவு பாவம் செய்ய போறான்னு தெரியும், கடந்த காலத்துல எவ்வளவு செஞ்சிருக்கிறான்னு தெரியும், இப்ப எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கான், எல்லாமே அவருக்கு முன்னாடி இருந்த போதும் எல்லார்கிட்டையும் பேஷன்ஸா இருக்காரு. புரியுதுங்களா இது உங்களுக்கு? அது எவ்வளவு பெரிய பேஷன்ஸ் யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படி இருக்கவே முடியாது. அதான் கடவுளுடைய அதிசயமான பொறுமையின் குணம். இன்னொரு இந்த பொறுமையை யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம யார்கிட்ட பொறுமையா இருப்போம்? நீங்க யார்கிட்ட பொறுமையா இருப்பீங்க? நம்மள விட யாராவது கொஞ்சம் பவர்ல நம்ம பாஸ் கிட்ட பொறுமையா இருப்போம். ஏன்னா அவர்கிட்ட என்ன செய்யறது, சொல்றத செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா. நமக்கு யாராவது நம்மள விட பெரியவங்க தான், நம்ம கிட்ட சின்னவங்க கிட்ட பொறுமையா இருப்போமா? இல்ல, பொறுமையா இருக்க மாட்டோம். நம்ம பாஸ் கிட்ட, நம்ம டீச்சர் கிட்ட, நம்ம மிஸ் கிட்ட தான் பொறுமையா இருப்போம். எல்லாம் உதவுலவும் மார்க் கம்மி போட்டுருவாங்க, அதனால பொறுமையா இருப்போம் இல்லைங்களா. நம்மள விட பெரியவங்க கிட்ட பொறுமையா இருப்போம், ஏன்னா அவங்கள மாதிரி இருக்கிற பவர் நம்மளுக்கு இல்ல இல்லைங்களா. கடவுளுக்கு பவருக்கு ஏதாவது குறை இருக்கா? அவர் காண்டி ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சாருன்னா வந்து மோசஸ் அழிக்கணும்னு நினைச்சாரு. மோசஸ் என்ன பண்ணாரு, ஓடி போய் மீடியன்ல ஒளிஞ்சுகிட்டார், அந்த கதையில படிச்சுங்கன்னா. ஆனா கடவுள்கிட்ட இருந்து ஒளியற இடம் ஏதாவது இருக்கா? அவர்கிட்ட இருந்து எங்கேயாவது ஒளிய முடியுமா? ஏதாவது பவருக்கு அவர் கம்மி இருக்க முடியுமா? அப்படி இருந்த போதும் அவர் பொறுமையா இருக்காருங்க. அவருடைய பொறுமையை நம்ம அடோர் பண்ணணும். என்ன பொறுமை, இவ்வளவு கொடுமையான மனுஷன், இவ்வளவு கீழ்த்தரமான மனுஷன், இவ்வளவு பெரியவர், அவன் போய் உன்னை கொடுமை அவமானப்படுத்துறான், இன்னமும் பொறுமையா இருக்கிறீர். உனக்கு பவர்ல இருந்தமும் கொஞ்சம் இல்ல, கம்மி இல்ல, ஆனாலும் பொறுமையா இருக்கிறீர். இதை பார்க்கும்போது அப்படி இன்னொரு குணாதிசயத்தை பார்ப்போம். இந்த மனுஷங்கிட்ட பொறுமையா அவர் இருக்கிறது பாத்தீங்கன்னா, மனுஷன் என்ன யோசிச்சு பாருங்களேன், மனுஷன் என்ன கடவுளுக்கு முன்னாடி மனுஷன் என்ன? நமக்கு நம்ம நின்னோம்னா நமக்கு முன்னாடி எறும்பு இருக்குது. அது எறும்பு ஏதாவது பெருசுங்களா, அது கடிக்கும், அது இது இருந்தா கடிக்கும். ஆனா அது ரொம்ப பெருசா, அது பார்த்து பயந்துகிட்டா ஓடுவோம்? இல்ல இல்லையா, ரொம்ப சின்னது. அந்த மாதிரி பல ஆயிரம் மடங்கு கடவுளுக்கு முன்னாடி மனுஷன் ரொம்ப சின்னதுங்க, ரொம்ப சின்ன. கடவுள் எவ்வளவு பெரியவர், மனுஷன் எவ்வளவு சின்னவன். அவனுக்கு போய் அவர் வந்து அனுதினம் சாப்பாடு கொடுக்கறாரு, துணியை கொடுக்கறாரு, எல்லா வசதிகளை கொடுக்கறாரு, குடும்பத்தை கொடுக்கறாரு, எல்லாத்தையும் கொடுத்து அவன்கிட்ட போய் அவன் செய்யற பாவத்துக்கு எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை அவனுக்கு கொடுத்திருந்த போதும் அவன்கிட்ட பொறுமையாதான் இருக்கிறார். அவன் அந்த மனுஷன் என்ன செய்யறான், கடவுளுக்கு சேலஞ்ச் தான் பண்றான், கடவுளுக்கு விரோதமா நான் உன்னை அவமானம் தான் படுத்துவேன், நான் உன்னை கேவலம் தான் படுத்துவேன் அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்ற மாதிரி அவன் சேலஞ்ச் பண்றான். ஒரு இல்லனா ஒருவேளை கடவுள் என்ன செய்யறாரு, நன்மையை கொடுத்து பாக்குறாரு, நீ திருந்துவியா, உனக்கு நன்மையை கொடுக்கற, உன் வேலையை ஆசீர்வதிக்கிற, வேலையை நமக்கு ஆசீர்வதிக்கிறாரு, குடும்பத்துல உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறேன், குழந்தைய கொடுக்கறேன், ஆசீர்வாதங்களை கொடுக்கறேன், உனக்கு என்னன்னு கொடுத்துக்கிட்டே வராரு. மனுஷன் என்ன சொல்றான், இதெல்லாம் என்ன ஒண்ணும் அசைக்க முடியாது, நான் மாறுவேன் அப்படின்னு ஒன்னும் நினைச்சிடாதியும், நான் மாறவே மாட்டேன், அந்த விக்கிரகத்தை தான் நான் கும்பிடுவேன், அந்த கல்லையும் மண்ணையும் தான் நான் கும்பிடுவேன், இதெல்லாம் ஒண்ணு அசைக்க முடியாது. சரின்னு அவனுக்கு ஒரு கஷ்டத்தை அனுப்பி அவனுக்கு ஒரு வியாதியை கொடுக்கறாரு, இப்பயாவது நீ திருந்துவியான்னு வியாதியை கொடுக்கிறார். வியாதியை கொடுத்த உடனே ஐயோ குயோன்னு புலம்புறான், வேதனை படுறான், கஷ்டப்படுறான். சரின்னு கிட்ட வந்து நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உனக்கு இன்னொரு 10 வருஷம் ஆயுசை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே சாக கடந்தவன் ஆயுசு இன்னொரு 10 வருஷம் கிடைக்குது. அவன் எந்திரிச்சு நல்லா உடம்பு ஆன உடனே முதல் வேலையா போய் செய்யறது என்ன தெரியுமா, விநாயகருக்கு போய் ஒரு கும்பிடு போட்டு வர்றது. இதைத்தான் மனுஷன் செய்யுது, அதை பார்த்துக்கிட்டு அவர் பொறுமையா இருக்காரு பாருங்களா. புரியுதுங்களா? வி ஷுட் அட்மயர், வி ஷுட் திங்க், மெடிடேட் ஆன் த பேஷன்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய பொறுமையை நம்ம தியானிக்கணும். எவ்வளவு பொறுமை இருந்தா அதெல்லாம் அவர் சகிச்சுக்கிட்டு இருப்பார். எவ்வளவோ கொடுத்துட்டு இவ்வளோ பண்ணிட்டோம், மனுஷன் செய்யறது பெரிய ஒரு காரியம். ஒரு பாவம்னா என்னங்க? பாவம் செய்யறான் மனுஷன். ஒரு பாவம்னா அதோட பயங்கரத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல யாருக்குமே கடவுளுடைய பார்வையில பாவத்தை அவர் எப்படி பாக்குறாரு, அவருக்கு என்ன கொடுமைன்னு யாருனாலையாவது புரிஞ்சுக்கொள்ள முடியுமா? பரிசுத்த கடவுள் அவரு, அவருடைய பார்வையில ஒரு பாவம் அவருக்கு எவ்வளவு பயங்கரம்னு நம்மளால யாராவது கிரகிச்சுக்க முடியுமா? எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? ஒரு சின்ன பாவமும் அவருக்கு சகிக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு நம்ம இந்த உலகத்துல செய்யற ஒரு சின்ன பாவமும் நரகத்துல கூட அந்த மாதிரி பாவம் இல்லையா? ஏன்னா நரகத்துல எல்லாம் பாவத்துக்கெல்லாம் தண்டனை வந்துகிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஆனா இந்த உலகத்துல பாவத்துக்கு உடனே தண்டனை இல்லை. ஆனா இந்த பாவம் பயங்கர, அது எண்ணில் அடங்க முடியாத பயங்கரமான காரியம் அது பாவம். அந்த பாவத்தை அவர் பொறுத்துக்கிட்டு வராருன்னா அது ரொம்ப கடவுளுக்கு அவ்வளவு பொறுமை அவர் இருக்குன்னா, தொடர்ந்து அவன் செய்யற பாவத்தை தாங்கிக்கிட்டு அவர் வராருன்னா அது ரொம்ப பெரிய இது. அவன் அந்த பாவத்தினால நான் முதலே சொன்ன மாதிரி அதை விரும்பி செய்யறான், வர வேணும்னு செய்யறாங்க பாவத்தை, இல்லைங்களா? வேணும்னு பாவத்தை செய்யறது, வேணும்னு கடவுளுக்கு விரோதமா பண்றது. அவர் வந்து ஏதாவது பாவத்தை செஞ்சு ஏதாவது சிக்ஷைய வாங்கிக்கிறான், சாபங்களை வாங்கிக்கிறான். சாபங்களை கொடுத்த பிறகும் விடுறானா? சிக்ஷைகளை கொடுத்த பிறகும் பாவத்தை விடுறானா? விடுறதே இல்லை. அந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதுதான் கடவுளுடைய பொறுமை. ஆனாலும் எவ்வளோ அவன் பாவத்தில் இவ்வளோ விக்கிரகங்களை இப்படி செஞ்சுக்கிட்டு போனாலும் கடைசி வரைக்கும் அவன் சாவு படுக்க போற வரைக்கும் ஏசு கிறிஸ்துவ விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவேன், ஏசு கிறிஸ்துவ விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவேன் அவன் பின்னாடி தான் அவனுடைய பொறுமை, அவருடைய பொறுமை துரத்திக்கிட்டு போகுது. அவருடைய பொறுமை, அவருடைய இறக்கம் ஒவ்வொரு மனுஷன் பின்னாடியும் துரத்திக்கிட்டு போறதுன்னா, நீ நரகத்துக்கு போயிடாத, நீ நரகத்துக்கு போயிடாத, ஏசு கிறிஸ்துவ விசுவாசின்னு தான் ஒவ்வொரு மனுஷன் பின்னாடியும் போறது. சரி, கிறிஸ்தவங்களா நம்மள எடுத்து பார்ப்போம். சாதாரண மனுஷங்க எப்படி இருக்காங்க? கிறிஸ்தவங்களா நம்ம எப்படி இருந்தோம்? ஏசு கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு முன்பதாக அப்படியே பரலோகத்துல இருந்து பிறந்து வந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி இருந்தோம். நம்ம என்ன மோசமா நடந்துகிட்டோம், என்ன விக்கிரத்துக்கு நாமெல்லாம் கும்பிடு போடலையா? யாராவது சொல்லுங்க, விக்கிர ஆராதனை பண்ணலன்னு என்ன கும்பிடு போடுவோம், நான் இது பண்ணுவோம். கடவுளை போய் எவ்வளவு புத்தி கெட்டாத தேவனை போய் ஒரு கல்லும் மண்ணும் செஞ்சு அவரை கும்பிடுறத விட ஒரு பெரிய பாவம் இல்லைங்க. முதல் கட்டளை தான், தேவனாகிய கர்த்தர் நானே, என்னன்றி வேற தேவம் இல்லை, வானத்திலையும் பூமியிலையும் எங்கேயுமே ஒரு சொரூபம் வைக்காத அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா அதைத்தான் நாங்க சந்தோஷமா ட்ரம் அடிச்சுக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு கேண்டில் கொளுத்திக்கிட்டு அதைத்தான் நாங்க செய்வோம்னு மனுஷன் செய்யறோம். அதெல்லாம் பார்த்து அவர் பொறுமையா இருக்கிறாரு. நம்மளும் அதுல தான் இருந்தோம், அதே மாதிரி தான் இருந்தோம், நரக பாதையில தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனா நம்மள போய் அவருடைய இறையாண்மையின் கை வந்து நம்மளை காப்பாத்துற வரைக்கும் துரத்திக்கிட்டு வந்துச்சு. துரத்திக்கிட்டு வந்து ஏசு கிறிஸ்துவ நம்மளுக்கு வெளிப்படுத்தி நம்மள நரகத்துல இருந்து நம்மள அப்படியே நெருப்புல இருந்து காப்பாத்துவாங்க இல்லைங்களா, நெருப்புல இருந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி நம்மள அவருடைய பிள்ளையா மாத்தி பரிசுத்தாவி நமக்குள்ள கொடுத்து எவ்வளோ ஒரு சபையில நம்மள வச்ச பிறகும் நமக்கு நம்ம எப்படி இருக்கோம்? எவ்வளோ நன்றி நமக்கு நிறைஞ்சிருக்கு, எவ்வளோ நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய நன்றியெல்லாம் வெறும் மேல் பார்வையான நன்றி. இவ்வளோ செஞ்சவங்களுக்கும் அவர் கடவுள் என்ன காட்டுறோம்? நம்ம மேல் பார்வையான நன்றி தான், உண்மையான நன்றியே இல்லை. மேல் பார்வை எவ்வளோ சோர்ந்து போறோம், எவ்வளோ அவர் ஏதாவது சொன்னார்னா உடனே கீழ்படியணுமா? சிலது வருஷ கணக்கில் ஆகுது, சில இதெல்லாம் கீழ்படியிருது, எதுவா கீழ்படிய வேண்டியது? பைபிளை படிக்கிறது போரு, ஜபம் பண்றது போரு, சபை போரு, அப்படித்தான் நம்மளும் பண்றோம். ஆனா நம்ம கிட்டயும் என்னவா இருக்கிறாரு? உடனே அழிச்சு போடுறாரா? உனக்கு இவ்வளோ செஞ்சியும் நீயும் அதே தான் அழிச்சு போடலாம் இல்லையா? ஆனா என்ன பண்றாரு? பொறுமையா தான் இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம். எனக்கு யோசிச்சு பார்த்து நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்த வானத்தை பார்த்து, ஐயோ வானங்களே இதெல்லாம் பார்க்கும்போது இந்த துரோகிங்க மேல நீங்க எப்படி உதிக்கிறீங்க? உடனே உழுது அவங்களெல்லாம் அந்த துரோகிங்களை சுக்குநூறு ஆக்கி இருக்கணும். அதெல்லாம் அழகா அதனோட மலையும் வெயிலும் அழகா கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? The patience of God. கடவுள் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. பூமியெல்லாம் இந்த பாவிகளை தாங்கவே கூடாது, பூமி தாங்காது நீ செய்யற தப்புங்களன்ற மாதிரி இந்த பாவிகளை தாங்கவே கூடாது. உடனே பூமி திறந்து அவங்களெல்லாம் விழுங்கிடணும். அட்டூழியம் செய்யறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா அந்த பூமி அவங்களை தாங்கறதுக்கு காரணம் என்ன? அவருடைய பொறுமை. எல்லாம் அவருடைய பொறுமை தான் காரணம். வேற எதுவுமே இல்ல. இந்த பூமி ஓடுறதுக்கு அவருடைய பொறுமை தான் அங்க காரணம். நம்மளையும் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா நம்ம செய்யறது, எவ்வளவோ காரியங்கள் நமக்கு செஞ்சிருந்த போதும் ஒரு அடிமைத்தனமா நம்ம நடந்துக்கிறது கடவுள்கிட்ட. கடவுள் வந்து நமக்கு இப்படிதான் கடவுளுங்க, கடவுள் வந்து நம்மளுடைய எல்லா சந்தோஷத்துக்கும் ஊற்று அவரு தான். அவர் சொல்றாரு, என்ன தேடி வா, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள என்னிடத்தில் வாங்குற, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர. நம்முடைய அவர்கிட்ட வளர்றதுதான் மிகப்பெரிய இன்பமோ மிகப்பெரிய சந்தோஷமோ மிகப்பெரிய ஆனந்தமோ நமக்கு எங்க கிடைக்கணும், கடவுள்கிட்ட தான். அவருடைய பிரசன்னத்துலதான் பரலோகம்னே போட்டிருக்கு, சொர்க்கமே அவருடைய பிரசன்னம் தான். ஆனா நம்ம அப்படியா தேடி வரோம், யோசிச்சு பாருங்களேன். அவர்கிட்ட இது ஓடதான் பாக்குறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களே நான் சொல்றேன், ஓடதான் பாக்குறோம். இது ஏன் நமக்கு இந்த வியாதி, ஏன் தெரியுமா வியாதி உங்களுக்கு சொல்லிட்டுங்களா? பாவம் வந்து நம்மள எல்லாம் பைத்தியக்காரங்களா பண்ணிருச்சு. த மேட்னஸ் ஆஃப் சின், மேட்னஸ் ஆஃப் சின். பாவிகளா நம்ம பிறந்திருக்கோம்னு பாக்குறோம் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லாம பாவத்திலேயே செஞ்சுக்கிட்டு வரோம். பாவம்ன்றது தெரியாம கூட தண்ணி மாதி குடிச்சுக்கிட்டு வர்றதுனால பாவம் நம்மள என்ன பண்ணிருச்சுன்னா பைத்தியக்காரங்களா பண்ணிருச்சு. எப்படி பைத்தியக்காரங்க? எது நமக்கு ரொம்ப நல்லது கொடுக்குமோ அது நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல, எது நம்மள கெட்டு நரகத்துல தூக்கி போடுமோ அது நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ஷன். பாவம் நம்மள அப்படி பண்ணி வச்சிருச்சு, புரியுதுங்களா? கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடுறது, கடவுள்கிட்ட தேடி வர்றது, வேதத்தை படிக்கிறது. ரெகுலரா வேதத்தையாவது படிக்க முடியுதா? அது நம்ம காட்டுற நன்றி பாருங்களேன். ஜபத்தை அறகுறையா செய்யறது, வேதத்தை அறகுறையா, ஒரு தொடர்ந்து ஒரு மாசம் படிச்சுட்டா போதும், பெரிய அச்சீவ்மெண்ட் உலகத்திலேயே. அதை கூட செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாவம் நம்மள அப்படி பண்ணி வச்சிருச்சு. எது நம்மளுக்கு ரொம்ப கடவுள் அழகா நமக்கு தெரிய மாட்டேன்றாரு, ரட்சகர் ஒரு வசீகரனா நமக்கு தெரிய மாட்டேன்றாரு, அவருடைய ரட்சிப்பெல்லாம் நம்மளை பிடிச்சி இழுக்க மாட்டேங்குது. ஆனா உலக அட்ராக்ஷன் தான் நமக்கு ரொம்ப இருக்கிறது. ஏன்? நமக்கு ஒரு வியாதி பிடிச்சிருக்கு, அந்த வியாதிக்கு பேரு பாவம். அது முதல்ல நம்ம பிரெயினை கெடுத்து தலகீழா மாத்திருச்சு. தலகீழா மாத்திட்டு எது நமக்கு ரொம்ப நித்திய நன்மையை கொடுக்குமோ அது பிடிக்க மாட்டேங்குது, எது நம்மளை கெடுக்குமோ அதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. அதான் அந்த மேட்னஸ் ஆஃப் சின், பாவம் அப்படிதான் நம்மளுக்கு செஞ்சு வச்சிருக்கு. சரி, இவ்வளவு நேரம் கடவுளுடைய பொறுமையை பத்தி நம்ம பார்த்தோம். அவர் ஏன் பொறுமையா இருக்கிறார் அது ஒண்ணு பார்த்து நம்ம முடிப்போம். வை, எவ்வளவு பொறுமையா, எதுக்காண்டவரே பொறுமையா இருக்கிறீரு, எவ்வளவு பொறுமையா இருக்கிறீர அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடவுள் எதை செஞ்சாலும் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க கடவுள் எதை செஞ்சாலும் பொறுமையா இருக்கிறாரு, இரக்கமா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. சில பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு பைபிள். அவர் எதை செஞ்சாலும் அதனோட நோக்கம் என்னன்னா தன்னை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் அவர் செய்யறது. கடவுள் தன்னை மகிமைப்படுத்துறது. மகிமைன்னா என்ன? மகிமைன்னா என்ன? நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? மகிமைனா என்ன? லைட் வர்றதுங்களா மகிமை? வந்துட்டாரு அப்படி ஆடுறதா மகிமை? மகிமைனா என்ன? கடவுளுடைய மகிமைனா என்ன தெரியுங்களா? கடவுளுக்கு அநேக குணாதிசயம் இருக்கு, அவருக்கு அநேக கேரக்டர் இருக்கு. அவர் அன்பானவர், இரக்கம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். அந்த மகிமை, அந்த குணாதிசயத்தின் வெளிப்பாடு தான் மகிமை. கடவுள் ரொம்ப பொறுமை உள்ளவர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளுடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்டோம் அர்த்தம். ரொம்ப அன்பானவர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவருடைய மகிமை வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். அதான் அவர் கடவுள் எதை செஞ்சாலும் எதுக்கு செய்வாரு? தன்னை மகிமைப்படுத்துவார், தன்னுடைய குணாதிசயத்தை மகிமைப்படுத்துவதற்கு. கடவுள் ஏன் பொறுமையா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அது காரணம் என்ன? தன்னை மகிமைப்படுத்தணும், தன்னுடைய பொறுமை. தான் எவ்வளவு பொறுமை உள்ளவர், தான் எவ்வளவு நீடிய சாந்தம் உள்ளவர்ன்றது அந்த சராசரத்துக்கே காண்பிக்கும்படிக்கு அவர் இங்க பொறுமையா இருக்கிறாரு. ஒரு வசனத்தை படிப்போம், ரோமர் 9:22. புரிஞ்சுக்கணும், ஒரு குழப்பமான வசனம் மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் தமிழ் அப்படி இருக்கு, இங்கிலீஷ்ல கிளியரா இருக்கு. கடவுள் வந்து இந்த உலகத்துல தான் எவ்வளவு பொறுமை உள்ளவர்னு காமிக்கணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்கார். அந்த சராசரமே தான் எவ்வளவு பொறுமை உள்ளவர்னு காமிக்கிறது தான் சித்தம் கொண்டிருக்கார். ஏன் அவர் பொறுமையை காமிக்கணும்? ஒரு காரணம் என்னன்னா, ஒருத்தன் வந்து நம்மளுடைய பவர் எங்க தெரியும் தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு உண்மையா வல்லமை இருக்கு, உண்மையா ஆவிக்குரிய பவர் இருக்குன்னா போய் பொண்டாட்டிங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இல்ல வேற யாராவது போட்டு அடிச்சுக்கிட்டு குடிக்காரங்களை போய் அடிச்சுக்கிட்டு அதுல எல்லாம் அவனுடைய பவர். ஒரு மனுஷனுக்கு பவர் இருக்குன்னா தன்னை அவன் எவ்வளவு கண்ட்ரோல் பண்றான்றதுல தான் அவனுடைய உண்மையான பவரை பார்க்க முடியும். தனக்கு எவ்வளவு கோபம் வருது, தனக்கு எவ்வளவு கோபம் வர மாதிரி நடந்துக்கிறாங்க, ஆனாலும் தன்னை கண்ட்ரோல் பண்றான், போய் அடிச்சு பிடிச்சி எல்லாரையும் சண்டை போடுறது, அவன் தான் வீரன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் ரொம்ப கோழை. அவன் உண்மையா ஒருத்தனுக்கு வீரம் இருக்குன்னா தன்னை எவ்வளவு அளவுக்கு தன் கோபத்தை கண்ட்ரோல் பண்றான், எவ்வளவு பொறுமையா இருக்கிறான்றது அதுலதான் நீதிமொழிகள்ல போட்டிருக்கு. ஒருத்தன் தன்னை அடக்கிறவன் ஒரு நாட்டையே ஆள முடியும், எதையும் ஆள முடியும்னு போட்டிருக்கு. தன்னை அடக்க கத்துக்கிறவன், ஏன்னா அவனுக்கு இருக்கிற பவர்ல அவனையே அவன் அடக்கிறான். அதான் பெரிய பவர். கடவுள் வந்து அவருக்கு இருக்கிற பவர் எவ்வளவு பெருசு, அவருடைய ரொம்ப மகத்தான பவரின் வெளிப்பாடு எங்க தெரியுமா தெரியுது? தன்னையே அவர் அடக்கிறதுலதான் தெரியுது. தன்னையே அவர் எவ்வளவு பொறுமையா வச்சுக்கிறாருன்றதுலதான் தெரியுது. அவருக்கு என்னங்க பவர் கம்மியா? இவனை போட்டு அழிச்சு போட்டுறதுனால ஏதாவது நீதி குறைஞ்சிருமா? இவனை போட்டு ஒழிக்கிறதுனால ஒரு குறைவும் இல்லை. தன்னுடைய பவர் எவ்வளவு பெரிய பவர்னு எங்க காட்டுறாருன்னா, இவ்வளவு மோசம் செய்யற மக்களுக்கு மத்தியில இவ்வளவு வல்லமையான கடவுள் தன்னையே எவ்வளவு பொறுமையா கண்ட்ரோல் பண்றாரு, அங்கதான் அவருடைய பெரிய பவர் வெளிப்படுது. புரியுதுங்களா? அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, தான் அழிவுக்குன்னு சில பாத்திரங்களை பண்ணி இருக்கும் போது, நரகத்துக்குன்னு சில பாத்திரங்களை பண்ண போறாரு, நரகத்துக்கு போகதான் போது, அவங்க கிட்ட எவ்வளவு பொறுமையா இருக்கிறாருன்றத அண்ட சராசமே பார்க்கும்படிக்கு பொறுமையா இருக்கிறார். அதான் அந்த வசனத்துல வருது. இன்னொரு அடி படிங்க, அது
தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும்,
தன்னுடைய வல்லமையை தெரிவிக்கவும், தன்னுடைய வல்லமையை காமிக்க போறாரு. இன்னொன்னு என்ன காமிக்க போறாரு? தன்னுடைய கோபத்தை காமிக்க போறாரு. அதெல்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி படிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படி.
தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும், சுத்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல்
ஒரு பாத்திரங்க வந்து கோபாக்கினையின் பாத்திரங்க, ஒரு பாத்திரங்க வந்து இரக்கத்தின் பாத்திரங்க. கோபாக்கினையின் பாத்திரங்க, இரக்கன் பாத்திரம். கோபாக்கினையின் பாத்திரங்க மேல அவரு பயங்கர பொறுமையா இருக்கிறாராம். ஏன் பொறுமையா இருக்கிறாரு? அவங்கள போட்டு அழிக்கும் போது அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாருன்னு காமிக்க போறாராம். இவங்க எவ்வளோ கணேசா வச்சாலும், எவ்வளோ விக்கிரகங்களை வச்சு எவ்வளோ பாவங்கள் செஞ்சாலும், இவங்க எவ்வளோ பாவங்கள் செய்கிறாரோ அவ்வளோ நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவ்வளோ பொறுமையாக அவர் இருந்திருக்கார் பாரு அப்படின்னு தெரியுமா எல்லாருக்கும். அந்த அளவுக்கு இப்போ அவங்க விடுறாராம், எவ்வளோ செய்யுங்கன்னு. செஞ்ச பிறகு அவருடைய கோபாக்கினை அவங்க மேலே காமிக்க போறாரு. புரியுதுங்களா? ஆனால் கிருபாயின் பாத்திரம் எங்கள் மேலேயும் பொறுமையாக இருக்கிறார். ஏன்? இவ்வளோ மோசமா நன்றி கட்ட தனத்திலையும், இவ்வளோ ரட்சித்த பிறகும் அவங்க நன்றி இல்லாம அப்படியெல்லாம் இருந்த போதும் அவங்கள எப்படி அவர் ரட்சித்திருக்கார் பாரு அப்படின்னு காட்டுறதுக்கு அதான் அந்த வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? இன்னொரு வசனத்தை படிப்போம். ரோமர் 2:4. அவருடைய தேவனுடைய தயவு வந்து, தேவனுடைய பொறுமை வந்து உன்னை என்ன பண்ணணும்னு தேடுது, குணப்படும்படிக்கு. அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, நீ மனம் திரும்பும்படிக்கு தேவனுடைய தயவு உனக்கு காமிக்கிறார். உனக்கு நல்லதெல்லாம் இந்த உலகத்துல மழை வருது, வேலையில ஆசீர்வாதம் வருது, குடும்பத்துல சந்தோஷம் வருது, எல்லாமே கடவுள் உனக்கு ஏன் கொடுத்து வச்சிருக்காருன்னா, நீ மனம் திரும்பணும் யா. அதுக்குத்தான் கடவுள் உன்னை அவ்வளவு ஆசீர்வச்சிருக்காரு. அதை நீ தெரியாம நீ என்ன பண்ற? அநேக பேர் என்ன நினைச்சுக்கிறது, இந்த உலகத்துல தப்பு செஞ்சா உடனே தண்டனையா வருது? வருது இல்ல, வராது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? தேவனுடைய பொறுமை தான். தேவனுடைய பொறுமை. உடனே பாவம் தப்பு வராதுன்னு அதான் பிரசங்கில போட்டிருக்கு. பாவிங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னா, இதை யோசிச்சு பாருங்களேன். பாவிங்க எப்படி பாக்குறாங்கன்னா, தேவன் தயவா இருக்கிறத வந்து அவரு நம்ம பாவம் செஞ்சின்னு போலாம், ஏன்னா தண்டனையா வருது, தப்பா எதா நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து பாவத்துல போறதுக்கு காரணம் என்ன? தேவன் பொறுமையா இருக்கிறதுனாலதான் அவங்க தொடர்ந்து பாவத்துல போறாங்களாம். அப்படின்னு தான் நீதிமொழிகளை வருது. இந்த வசனத்துல என்ன வருதுன்னா, தேவனுடைய தயவு நீ சரியாகணும்னு உங்ககிட்ட பொறுமையா இருக்கிறாரியா, நீ மனம் திரும்பணும்னு உங்ககிட்ட பொறுமையா இருக்கிறாரு, அதை நீ உணராம நீ என்ன பண்ற, அசட்டை பண்ற. அசட்டை என்ன என்ன தெரியுங்களா உங்களுக்கு? கேர்லெஸ். அசட்டை பண்ற. நம்ம தேவனுடைய தயவை எப்படி தருவோம்? கேர்லெஸ் பண்ணலாம். உங்க வாழ்க்கையில கடவுள் எவ்வளவு தயவா இருக்காருன்னு கொஞ்சமாவது உணர்வே இல்லாத இருக்கிறது தான் அசட்டைன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட கேர் இல்ல. என்ன செஞ்சிட்டாரு கடவுள், என்ன பண்ணிட்டாரு கடவுள், அதான் அசட்டை பாருங்க. அது ரொம்ப கடவுள் தண்டிக்கிறாருங்க. ஒன்னும் இல்ல, ஒரு ஒரு உதாரணம், மனுஷருங்களே அப்படித்தான். இந்த பன்னிங்களுக்கு ஏதாவது போட்டோம்னா, ஏதாவது சாப்பாடு போட்டோம்னா, ஒண்ணு தெரியுமா, அது மேலேயே பார்க்கவே பார்க்காது. ஏதாவது போட்டோம்னா அங்க சாப்பிட்டு அங்க 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 போட்டீங்கன்னா அங்க பார்க்கும், அங்க பார்க்கும், மேல தலையே தூக்காது. எங்க இருந்து வருது, யாரு போடுறாங்க, என்னது கிடைக்குதுன்னு பார்க்கவே பார்க்காது. அங்க அங்க அங்கங்க சாப்பிட்டு கிடைக்குதா, சாப்பிட்டு போயிரு, அவ்வளவுதான் அந்த பன்னிக்கு தெரியும். ஆனா ஒரு நாயை பாத்தீங்கன்னா போட்ட உடனே மேல பார்க்கும், அது பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு வாட்டி அது நீங்க போட்டீங்கன்னா இங்க வந்தவன வாழாட்டும், அது தெரியும். அந்த மாதிரி ஒரு மிருகத்துக்கு இருக்கிற குணம், அந்த அந்த மாதிரி பன்னிங்க மாதிரி தான் மனுஷருங்களே. சொல்றேன்னு தப்பா வச்சுக்காது, அப்படித்தான் பைபிள்லயே போட்டிருக்கு. ஏன்னா தனக்கு டெய்லி சந்தோஷம் கிடைக்குதே, நான் டெய்லி சிரிக்கிறேனே, எனக்கு குடும்பம் நல்லா இருக்குதே, எனக்கு கடவுள் வேலையை ஆசீர்வச்சிருக்காரு, எனக்கு சாப்பாடு கிடைக்குது, துணி கிடைக்குது, இதெல்லாம் எங்க இருந்து யார் என்ன ஆசீர்வச்சு நடத்துறாங்கன்ற ஒரு சிந்தனை கூட இல்லாம வாழணும்னா அதான் அசட்டை பண்றது. தேவனுடைய தயவை அசட்டை பண்றது, கொஞ்சம் கூட சிந்திக்காம அசட்டை பண்றது. இன்னொன்னு இப்படி அசட்டை பண்றதுன்னா, அது எதுக்காக கொடுக்கறாரு? நீ மோசமா இருக்க நீ நல்லவனா மாறணும்ன்றதுக்காக. தேவனுடைய தயவு, நீ மோசமா இருக்க நீ நல்லவனா மாறணும்னு. அந்த தயவை போய் அது அந்த நோக்கத்தை உணராம நம்ம அந்த தயவை அனுபவிச்சுட்டு போறதுதான் அசட்டையாக்குறது. நம்ம வளர்றோம் ஆவிக்குரிய ஜீவியத்துல, நம்ம சரியா கடவுள்கிட்ட வரோமா, அதெல்லாம் யோசிக்காம தான் நம்ம போறது. தேவனுடைய தயவு. இன்னொன்னு வந்து தேவனுடைய தயவை எப்படி அசட்டை பண்ணலாம்னா, இது ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நல்லா எல்லாம் ஆகிட்டு இருக்கு, வேலையில நல்லா சம்பளம் உயர்வு கிடைக்குது, நல்லா குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்குது. ஆனா நம்ம ஒன்னும் பக்தியா இல்ல, ஆவிக்குரிய ஜீவத்துல ஒன்னும் வளரல, ஆனா எல்லாமே நல்லா நடந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு. நடந்துட்டு போயும்போது நான் ஒன்னும் ஜபம் எல்லாம் பண்ணலையே, ஒன்னும் பக்தியா எல்லாம் இருக்கலையே, ஒன்னும் ஆவிக்குரிய ஜீவத்துல வளராம, ஆனா இதெல்லாம் நடக்குது, நான் ஒன்னும் ஜபம் பண்ணல, ஜபம் எல்லாம் பண்றது இல்ல, ஆனா டெய்லி கிடைச்சுக்கிட்டே இருக்கேன், அப்படி அப்படி தொடர்ந்து அப்படியே இருந்துட்டு போவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ரொம்ப செய்யறது உண்டு, நம்ம கிடைச்சுக்கிட்டே இருக்கு, நம்ம ஒன்னும் ஆவிக்குரிய ஜீவத்துல வளரல, கடவுளை தேடுறது இல்ல, ஒன்னும் இல்ல, ஆனா நல்ல ஆசீர்வாதங்களா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கடவுளை தேடணும்ன்றதுக்காகத்தான் அதெல்லாம் கொடுக்கறாரு. ஆனா கிடைச்சுக்கிட்டே இருக்குன்றதுனால ஒன்னும் செய்யாம, கடவுள்கிட்ட வளராம, ஜபம் பண்ணாம போய்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்துல. என்ன தெரியுங்களா, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல கடவுளுடைய பாதையில வளராம இந்த உலகத்துல ரொம்ப நல்லா வந்துட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா பணம் எல்லாம் சேர்ந்துருச்சு, நல்லா குடும்பம் எல்லாம் ரொம்ப அருமையாகுது, ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறத விட பெரிய ஆபத்து இந்த உலகத்துல இல்ல. ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு சொல்லலாம், இல்லன்னா ஏதாவது ஒன்னும் பிரச்சனையா இல்ல, எல்லாம் செழிப்பா இருக்குது, ஒன்னும் இது இல்ல, நான் ஜபம் கூட பண்றது இல்ல, ஆனா டெய்லி எனக்கு சாப்பாடு கிடைக்குது, அப்படியே கண்டினியூ பண்ணு. அது பொறுமையை சோதிக்கிற மாதிரி, புரியுதுங்களா? அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. சில பேருக்கெல்லாம் அப்படி இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல, நான் பாத்திருக்கேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையா இருக்காது, ரொம்ப இன்பம், ரொம்ப சந்தோஷம், குடும்ப பணம் எக்கச்சக்கமா இருக்கும், குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்காது, நல்லா இருப்பாங்க இந்த உலகத்துல. நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி நான் பாத்திருக்கிறேன். அது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் டேஞ்சரஸ் நான் சொல்றேன், ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம், அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப பக்தி உள்ள அம்மா, ரொம்ப ஜபம் செய்வோம், ரொம்ப விசுவாசி. அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப குடிக்கார், குடிச்சிட்டு வந்து நைட்டு வர்றதே 1 மணிக்கு 12 மணிக்கு அப்படித்தான் வருது. ஆனா வரும்போது அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ல உட்காந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாராம், நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு கிடைச்ச அமைஞ்ச ஒய்ஃப் வேற யாருக்கும் கிடைச்சிருக்க முடியாத, 1 மணிக்கு போ 2 மணிக்கு போ வந்து நல்லா கரெக்டா அந்த நேரத்துல இருந்துச்சு, சூடா எனக்கு சமையல் பண்ணி போடுங்க, நீங்க வந்தீங்கன்னா கூட உங்களை ராஜா மாதிரி பார்க்கும், என்ன ஒரு முறுபுறுப்பு இல்ல, ஒரு திட்டாது, சந்தோஷமா செஞ்சு வைக்கும் அப்படின்னாரா. சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலாம் அப்படின்னு எல்லாரும் வந்தாங்களாம். எல்லாம் வந்த பிறகு 2-3 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்களாம், இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருந்துச்சான், தட்டினாங்களாம், தட்டினோன்னு அதே மாதிரி எந்திரிச்சு அவங்களுக்கு எல்லாம் எந்திரிச்சு அந்த டைம்ல கபாபு பிரியாணி எல்லாம் செஞ்சு அந்த அம்மா போட்டு எல்லாத்து படுத்து எல்லாம் கேட்டாங்களா, எப்படிமா உன்னால செய்ய முடியுது, ஏன் செய்யற இத அப்படின்னு. நம்ம ஒன்னும் சொல்லலையா, சரி, அடுத்த ஒரு வாட்டி இதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கேட்டாங்க, நீ என்ன எப்ப பாரு என்ன சந்தோஷமா வச்சிருக்க, ஏன் இப்படி பண்ற, ஏன் அப்படின்னா, அந்த அம்மா என்ன பதில் சொல்லிச்சாரு தெரியுங்களா, நான் உனக்காக 1000 வாட்டி எத்தனையோ வாட்டி ஜபம் பண்ணிட்டேன், என் ரட்சகர்கிட்ட உன்னை கொண்டு வரணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டேன், ஆனா நீ வர்ற மாதிரி இல்ல, நீ திருந்துற மாதிரி இல்ல, திருந்துற மனுஷனா நீ தெரியல, எவ்வளவு பண்ணியாச்சு, ஆனா இனிமே நீ நரகத்துக்கு தான் போவேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, என் மைண்ட முடிவு பண்ணிட்டேன், இனிமே உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போறேன், உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இந்த உனக்கு சந்தோஷம், இதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு அப்புறம் உனக்கு சந்தோஷமே கிடைக்க போறது இல்ல, உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் இதுதான், அப்படி நீ பாவமா நரகத்துக்கு போற ஆள் கிட்ட நான் என்னத்துக்கு பிரச்சனை வச்சுக்கணும், உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னுச்சான். அதை கேட்ட அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஷாக் ஆச்சான். அந்த மாதிரி தான் கடவுள் இந்த உலகத்துல அநேக பேருக்கு செய்யறது, அவங்களுக்கு இந்த உலகத்தை விட்டு வேற சந்தோஷமே கிடைக்க போறது இல்லை, இதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருந்து போன பிறகு சந்தோஷம்ன்றதே அவங்களோட வாழ்க்கையில இருந்தே போயிடும், சந்தோஷம்ன்றதே இருக்கு, அதனாலதான் இந்த உலகத்தை நிறைய கொடுத்து வழி வைக்கிறார், புரியுதுங்களா, அதனாலதான் நம்ம தேவனுடைய தயவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அந்த வசனத்தை படிங்க 2:4 இன்னொரு வாட்டி, இவைகளை அசட்டை பண்ணுகிறாயோ, அதான் பாக்குறோம் நம்ம, அசட்டை பண்ணுகிறாயோ அப்படின்னு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அதான் ஒரு ஒரு அவிவிசுவாசி கடவுளுடைய பொறுமைய, கடவுளுடைய பொறுமையை எப்படி பாக்குறான், அவன் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு போலான்ற மாதிரி அதை பாக்குறான், ஆனா ஒரு விசுவாசியா இருக்கிறவங்க நம்ம அப்படி பார்க்க கூடாது. கடவுள் ஏன் என்கிட்ட பொறுமையா இருக்காரு, கடவுள் என்ன ஏன் ஆசீர்வச்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் கொடுத்துக்கிட்டு வராது தெரியுமா, நான் ஆவிக்குரிய ஜீவத்துல வளரணும், அவர்கிட்ட நெருங்கி வரணும், அதுதான் அவருடைய நோக்கம். தேவனுடைய தயவு உன்னை குணப்படுவோம்னு குணப்படுத்துறதுக்கு ஏவருதுன்னு தெரியாம நீ அதை அசட்ட பண்றதுனால நீ என்ன பண்ற, படிங்க அந்த வசனத்துல தொடர்ந்து, புரியுதுங்களா, நீ ஒருவேளை திருந்தாம அந்த தயவை உணராம அசட்ட பண்ணிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு வந்தீங்கன்னா நீ என்ன பண்ற, கடவுள் எனக்கு இன்னும் தண்டனை கொடுக்கல, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நான் ஜபம் பண்றது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, வளர்றது இல்ல, ஆனாலும் எனக்கு கிடைச்சுகிட்டே இருக்கு, நான் அப்படியே தொடர்ந்தே போவேன்னா வரப்போற தண்டனைக்கே உன் தண்டனைய ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு வர, கோபாக்கினையை குவித்து கொண்டு வருகிறாயே அப்படின்னு. சரி, கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லாரும் செய்யற பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வந்து நியாய தீர்ப்பு வரும், எல்லாரையும் போட்டு அழிக்குவேன் சொல்லியிருக்காரு, தன்னுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவங்க எல்லாரையும். அவரு ஏன் இன்னும் வராம இருக்கிறாரு, அதுக்கு பேதுரு என்ன காரணம் சொல்றாரு தெரியுங்களா, அப்படிங்களா, 2 பேதுரு 3:9, ரெண்டு பேதுருங்களா 3:9. ஒரு நிமிஷம், அதுல என்ன சொல்றாங்கன்னா, எங்க வராரு, வராரு வராரு, இந்த 2012 வராரு, அப்ப வராரு, இப்ப வராரு, எங்க வராரு, வந்துகிட்டு இல்லையா அவரு, அப்பவே சொல்லுகிறாங்க வராரு வராருன்னு சில பேர் கேலி பண்ணுவாங்க, அவர்லாம் வரவும் போறதில்ல, ஒண்ணுமோ நடக்க போறதில்ல, எங்க வேலை ஓடிக்கிட்டு தான் இருக்கும், எங்க காலேஜ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ஸ்கூல் ஓடி வரவே மாட்டாரு அவரு அப்படின்னு தாமதிக்கிறாரு, லேட் பண்றாரு, நீ சந்தோஷமா இருக்கலான்னு அப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டுறாது, அது பிசாசு சொல்ற கணக்கு, தாமதிக்கிறாருன்னு நினைக்காத, படிங்காத, அவர் ஏன் வராம இருக்காரு தெரியுமா, 2012 ஏன் நடக்காம இருக்கு தெரியுமா, இந்த பில்டிங் எல்லாம் ஏன் உழுவாம இருக்கு தெரியுமா, இந்த பில்டிங் பில்லர் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டதுனால ஏன் உழுவாம இருக்கு, பூகம்பம்லாம் நம்ம ஊர்ல ஏன் வராம இருக்கு தெரியுமா, வீடெல்லாம் நல்லா ஏன் தெரியுமா இருக்கு, அவர் தாமதி, நீங்க மனம் திரும்பணும்னு விரும்புறார், அதுக்கு தான் வெயிட் பண்ணுகிறார், அவர் பொறுமையா இருக்கிறார் உங்ககிட்ட, வேற ஒன்னும் இல்ல, பொறுமையா இருக்கிறார், அவருடைய பொறுமை, பொறுமைக்கும் எல்லாம் உண்டு இல்லையா, அந்த பொறுமைக்கும் எல்லாம் உண்டு, ஒரு நாள் வந்தே வருவார், அதுக்கப்புறம் டைமே இல்லை, அதனால நீ அவர் பொறுமையா இருக்கிறார், அதனால நான் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பேன், இஷ்டத்துக்கு டைமுக்கு வருவேன் அப்படி நான் மனம் திரும்பும் போது திரும்பிக்குவேன், பாவத்துல இன்னும் கொஞ்சம் இருப்பேன், உலகத்துல இன்னும் கொஞ்சம் இருப்பேன் நினைக்காத. அவர் இந்த பொறுமையா அவர் ஏன் இப்போ லேட் பண்றாருன்னா வந்து அழிச்சிருக்கலாம், அவருக்கு ரொம்ப ஈஸி அழிக்கிறது, எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டின உடனே என்ன நிம்மதியா இருப்பாரு அவரு, இந்த மாதிரி தேல் கடிச்சுக்கிட்டு இருக்குமா இன்னுமே இல்ல, இன்னுமே அந்த மாதிரி பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ரொம்ப ரெடியா இருக்காரு வரணும்னு, ஆனா அது பொழைக்கணுமே, அது மனம் திரும்பணுமே அப்படின்றதுக்காகத்தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர் ஒருத்தர் ஒரு டிராயிங் போட்டிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவருடைய உக்குற கோபாக்கினை ரெண்டு கண்ணு வருது பொறுமை, இறக்கம் இறக்கமா காமிச்சுட்டு இருக்கிறாரு, நம்ம உக்குற கோபாக்கினைக்கு பாத்துறாங்க, அந்த கோபாக்கினை வர்றதுக்கு முன்னாடி அவர் பொறுமையா இருக்காரு, ஆனா ஒரு நாள் வந்தே வரும், அத வந்தே வரும். இங்க ஏன் பொறுமையா இருக்கிறாரு, இதை புடிச்சுக்குவோம்னு பொறுமையா இருக்கிறாரு, ஆனா அங்க போனோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இந்த நாள நம்ம படிக்கும் போது ரெண்டு காரியத்தை நம்ம கத்துக்கணும், கடவுள் வந்து நம்ம கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்காரு, இயேசு கிறிஸ்துவ அறியாம மனம் திரும்பாம நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு மதத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ உண்மையா விசுவாசிங்க, கடவுள் உங்ககிட்ட 50 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ உங்ககிட்ட பொறுமையா இருந்துகிட்டு இருக்காரு, நீங்க மனம் திரும்பணும்னு பொறுமையா இருந்துகிட்டு இருக்காரு. அந்த பொறுமைய போய் ஒருத்தன் எட்டி ஒத்துச்சுட்டு போய் கல்றையில போய் படுக்கிறான்னா அவனை நரகத்துல தூக்கி போடாம எங்கிங்க போடுறது, அந்த பொறுமைய போய் மதிக்காம தயவை போய் அசட்ட பண்ணி வாழ்க்கையில கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னு கூட உணராம, நான் சம்பாரிச்சேன் நான் அனுபவிச்சேன் செத்தேன்னு சாவறானா அவனை என்ன பண்றது, அந்த பொறுமை அதை செய்யவே கூடாது. கோபாக்கின பிள்ளைகளான மாறக்கூடாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, விசுவாசிகளா இருக்கிற நமக்கு பைபிள்ல தான் போட்டிருக்கு, இந்த பொறுமையின் தேவனை வணங்குற நம்மளும் ரொம்ப பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய குணாதிசயத்துல ரொம்ப முக்கியமா என்ன தெரியணும், அதான் தெரியவே மாட்டேன், கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா அது பொறுமை போயிடும். அதனால பொறுமையை நம்ம ரொம்ப பழகணும், ரொம்ப ஈஸி. ஒரு மிருகம் கூட ஒண்ணு பொறுமை இழக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு மனுஷன் அவிசுவாசி ரொம்ப ஈஸியா இழந்துருவான், ஆனா விசுவாசின்னு நம்ம காமிக்கிறது ரொம்ப முக்கியமா. அநேக பேர் விசுவாசின்னு தெரிஞ்சுக்கிற ஒரே குணாசியம் நம்முடைய பொறுமைங்க, என்ன பொறுமையா இருக்கா, என்ன காரணம் அவ்வளவு பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வணங்குற தேவன் தான். ஆகவே நம்ம இந்த ரெண்டு குணாதிசயங்களை, இந்த பொறுமை என்ற குணாதிசயம் நம்ம கிட்ட வளரணும்னு தேவன் கிட்ட ஜெபம் செய்வோம்.